நண்பர்களே, உங்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாயிருப்பதாக. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே. பல பிரயாணம் செய்துமே பாவத்தின் கூர்மையை வெல்ல முடியதுமே, சோதனை நேரத்தில் உடல் உள்ளம் கரைப்பட துக்கம் நிறைந்திட வாழ்வெல்லாம் சோகமயம், நிம்மதி சாபமும் துரத்திடும் வேளையில் கல்வாரி சிலுவையில் காட்சியில் மூழ்கினேன், பலியடாம் இயேசுவின் இரத்தத்தில் என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நம்பிக்கை பிறந்தது, சோதனை வேளையில் இயேசுவின் துணை கண்டேன், பரலோக பாதையில் இணையற்ற இன்பம் பெற்றேன், மெய்ப்பொருள் இயேசுவே. கடந்திடும் சீலமும் குறைந்திடும் மனிதனின் வாழ்வுவோர் மாபெரும் மாயை, கல்வி செல்வம் புகழ் பதவியாசைகள் பல, மரணம் வரும் போது மறைந்து ஓடி போகும் உன் பாவமோ தூய்மையோ, உன்னை துரத்திடும் புதிய பொருள் இயேசுவே, அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத வசனங்களுக்காக ஆவலோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்நாட்களிலே ஆபகூக் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம். இன்னும் தொடர்ந்து ஆபகூக் 2:15 முதல் சிந்திப்போம். வேத புஸ்தகம் கையிலே இருக்குமென்றால் தயவு கூர்ந்து எடுத்து பாருங்கள். ஆபகூக் 2:15, தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவருடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. பாபிலோன் தேசத்தின் பாவங்களை குறித்தும் அதை குறித்து தேவன் தண்டிக்கப் போவதாகவும் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் வசனம் 5 பார்த்ததை விட இது சற்று வித்தியாசமான குடிவெறியாகும். அங்கே மதுபானத்தால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி என்று தேவன் சொன்னார். இங்கே தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்கிறார். இந்த மது வெறியானது மனிதர்களின் ஒழுக்கத்தை முற்றிலும் சீர்குலைக்கிறது. நீதி நேர்மையை இது உடைத்தெறிகிறது. நேர்மையற்ற செயல்களுக்கும் மற்ற பாவங்களுக்கு நேராக இந்த மது மனிதனை நடத்துகிறது. இது இல்லாதிருந்தால் மனிதர்கள் இப்படிப்பட்ட செயல்களிலே ஈடுபடும் வாய்ப்பு மிகவும் குறைவு. அநேக நிறுவனங்களிலே பணி செய்கிறவர்களை கண்காணிப்பதற்காகவே சில ஊழியர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய வேலை என்னவென்றால் தங்களுடைய அலுவலகத்திலே பணிபுரிகிறவர்கள் அதிகம் குடித்து விடாதபடி கண்காணிப்பதாகும். இதை அந்த பணியாளர்கள் பல வழிகளிலே செய்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட அலுவலரின் குடிப்பழக்கத்தை குறித்து அவருடைய மனைவியோடு எடுத்துச் சொல்கிறார்கள். காரணம், அந்த நிறுவனத்திலே பணி செய்கிறவர்கள் மிகவும் சிறந்த அறிவாளிகள். ஆகவே இந்த நிறுவனம் அவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களின் அதிகப்படியான குடியோடு போராடி அதை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறது. ஆனால் மற்றொரு புறத்திலே தன்னுடைய நிறுவனத்திலே பணிபுரிவோருக்கு மது விருந்து அடிக்கடியாக வைப்பதும் இவர்கள்தான். இது எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்களா? மருத்துவமனைக்கு ஆரோக்கியமானவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு நோய் கிருமிகளை கொடுத்து பின்னர் அவர்களுக்கு மருத்துவமனையிலே இலவச மருத்துவ சிகிச்சையும் கொடுப்பது போல இருக்கிறது இல்லையா? இந்த உலகத்திலே மனிதர்கள் பெருச்சாளிகளைப் போல ஆகிவிட்டார்கள். ஆகவே அநேக நிறுவனங்களிலே இப்படிப்பட்ட அறிவுக்கு சம்பந்தமில்லாத மூடத்தனமான காரியங்களும் செய்யப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு கண்டனமே பாபிலோனுக்கு எதிராக இங்கே கொண்டு வரப்படுகிறது. தேவன் அவர்களை பார்த்து, நீங்கள் குடிகாரர்களை உருவாக்குகிறீர்கள், நீங்கள் குடிக்கிறது மாத்திரமல்ல மற்றவர்களையும் குடிகாரர்களாக மாற்றுகிறீர்கள் என்று கண்டிக்கிறார். இன்றும் அநேக வீடுகளிலே பிள்ளைகள் குடிகாரர்களாக மாற காரணம் தகப்பனாரின் குடிப்பழக்கமே. அவர்களே அவ்வாறு செயல்படுவதால் பிள்ளைகளை அவர்கள் கண்டிக்க முடிகிறதில்லை. மட்டுமல்ல, பிள்ளைகள் தகப்பனிடத்திலிருந்து இந்த பழக்கத்தை, இந்த வழக்கத்தை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். இது தவறான ஒன்றாக அவர்களுக்கு தெரிகிறதில்லை. இன்றைய சமுதாயத்தின் மிக முக்கியமான பிரச்சினை இந்த போதை பழக்க வழக்கமே. இன்றைய நாட்களிலே மது பழக்கத்தை கண்டித்து பேசுகிறவர்களும் குறைந்து போனார்கள். அவ்வாறு கண்டித்து பேசினால் அவர்கள் சமுதாயத்திலே புகழப்படுகிறதில்லை. ஆபகூக் அன்றைய நாட்களிலே இவ்வாறு சொல்லியதால் சமுதாயத்திலே மதிப்பு இழந்தவராகத்தான் காணப்பட்டிருப்பார். குறிப்பாக பாபிலோனில் ஆபகூக்கின் வார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் இகழப்பட்டிருப்பார். இருந்தபோதிலும் அவர்கள் ஒன்றை கண்டிருப்பார்கள், தேவன் குடிப்பழக்கத்தையும் மற்றவர்களை குடிகாரர்களாக மாற்றுவதையும் கண்டிக்கிறார் என்பதை அவர்கள் ஆபகூக்கின் செய்தியின் மூலமாக அறிந்திருப்பார்கள். இந்த குடிப்பழக்கம் ஒட்டுமொத்த ஒழுக்க சீர்கேட்டிற்கு வழிவகுக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் வசனங்களிலே பார்க்க முடியும். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆபகூக் 2:16 நீ மகிமையினால் அல்ல லச்சையினால் நிரப்பப்படுவாய், நீயும் குடித்து விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விளங்கு. கர்த்தருடைய வலதுகையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும், உன் மகிமையின் மேல் லச்சையான வாந்தி பண்ணுவாய். குடிப்பழக்கம் சமுதாயத்தின் ஒழுக்க சீரழிவிற்கு வழிநடத்துகிறது என்பது தெளிவானது. இது விவாகரத்திற்கு நடத்துகிறது, இது குடும்பத்தை உடைக்கிறது, பாவ வாழ்க்கைக்கு நடத்துகிறது. உயர்ந்த பதவிகளிலே உயர்வான குடும்பங்களிலே உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த குடிப்பழக்கத்தாலே அவர்கள் மதிப்பிழந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை அநேக காரியங்களை சொன்னாலும் நீதி நேர்மையை பற்றி வாய்களிய பேசினாலும் அவர்களுடைய குடிப்பழக்கத்தினால் மதிக்கப்படமாட்டார்கள். அவர்களை எவ்வாறு மதிக்க முடியும்? அருமையானவர்களே, ஆபகூக் இந்த காரியத்தை குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கூறிவிட்டார். தேவன் சொல்கிறார், இந்த பாவங்களினாலே தான் நான் பாபிலோனை வீழ்ச்சியுற செய்தேன் என்கிறார். ஆபகூக் 2:17 பாருங்கள். லீபனோனுக்கு செய்த கொடுமை உன்னை மூடும், சிந்தின மனுஷ ரத்தத்தின் நிமித்தமும் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் அதன் குடிகள் எல்லாருக்கும் செய்த கொடுமையின் நிமித்தமும் மிருகங்கள் செய்யும் பால் கடிப்பு உன்னை கலங்க பண்ணும். அடுத்ததாக, கொடுமை அல்லது வன்முறை என்பது குடிப்பழக்கத்தின் ஒரு விளைவாக ஒரு கனியாகவே இருக்கிறது. எல்லாவித ஒழுக்க சீர்கேட்டிற்கும் குடிப்பழக்கமே அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஒழுக்க சீர்கேடு, கொலை, கொள்ளை, விவாகரத்து இதுபோன்ற அனைத்து சீர்கேட்டிற்கும் குடிப்பழக்கம்தான் மூல காரணமாகும். அடுத்து 5வது ஐயோவை வருகிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இது மற்ற எல்லா பாவங்களையும் விட பெரிதான பாவத்தை கண்டிப்பதற்காக தேவன் கூறியது. கவனியங்கள், ஆபகூக் 2:18-19 வாசிக்கிறேன். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சொரூபமும், ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சொரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய்போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. விக்கிரக ஆராதனையோடு குடிப்பழக்கத்தை ஒப்பிடும்பொழுது குடிவெறி ஒன்றும் பெரிய பாவம் அல்ல என்பது போல் தோன்றுகிறது. பாவம்தான், ஆனால் அது அவ்வளவு மோசமானதல்ல. மிகப்பெரிய பாவம் தவறான பக்தி. தேவனிடத்திலே திரும்புவதை விட்டுவிட்டு விக்கிரகத்தினிடத்திலே திரும்புவதே ஆகும். இது எல்லா பாவங்களையும் விட மோசமான ஒன்றாகும். தேவன் அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து விட்டார்கள் என்பதை அறிந்து கண்டித்துக் கொண்டே இருந்தார். இங்கே பாபிலோன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே அதை குறித்து இங்கே கண்டிக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே ஆளுகையை பற்றி சிறந்த கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல ஏசாய தீர்க்க தரிசனத்திலும் இது தெளிவுபட கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வந்த தீர்க்கதரிசிகள் இந்த கோட்பாடுகளை நடைமுறையாக எடுத்துக் கூறியுள்ளார்கள். அந்த கோட்பாடுகள் இவைகள்தான். ஒரு தேசத்தின் வீழ்ச்சிக்கு 3 வித நிலைகள் காணப்படுகின்றன. முதலாவது, சமயத்தில் ஏற்படும் விசுவாச துரோகம். அடுத்த நிலை, ஒழுக்கத்தினால் ஒழுங்கீனத்தால் ஏற்படும் சீரழிவு. 3வது நிலை, ஆளுகையில் ஏற்படும் குழப்பம். இந்த 3 நிலைகளின் வழியாகவே தேசங்கள் கடந்து செல்கிறதை மனித வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த 3 நிலைகளில் முக்கியமான இடத்திலே ஆளுகையில் உள்ள குழப்பம் வருகிறதில்லை, அல்லது முக்கிய பிரச்சனையாக ஒழுக்கத்தில் ஏற்பட்ட சீரழிவு காணப்பட்டதில்லை. இவைகளைப் போன்றே மோசமாக இருக்கின்ற ஆவிக்குரிய விசுவாச துரோகமே, ஆவிக்குரிய சீரழிவே எல்லாவற்றிற்கும் வேறான ஒன்றாய் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை விட்டு திரும்புவதே இந்த ஆவிக்குரிய விசுவாச துரோகமாகும். இதுவே 3 நிலைகளிலும் வேறான நிலையாக, முக்கியமான நிலையாய் காணப்படுகிறது. இந்த நிலையை கொண்டு பார்க்கும்பொழுது இன்று உலகத்தில் உள்ள அநேக தேசங்கள் கீழான நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. இந்த தேசங்களிலே ஆளுகையிலே குழப்பம், ஒழுக்கத்தில் சீரழிவு, சமய நம்பிக்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சீரழிவு, இவையெல்லாம் காணப்படுகிறது. இவர்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை விட்டுவிட்டார்கள். மாயையானவற்றிற்கு வழிபாடு செய்கிறார்கள். இதனால் அவனுக்கு முன்பாக காணப்படுகிற அரசியல், சமுதாய, பொருளாதார பிரச்சனைகளை சமாளிக்க முடியாதபடி காணப்படுகின்றான். உலக பிரச்சனைகளை மனிதனால் தீர்க்க முடியுமா என்ற கேள்விக்குறி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இதுவே தேசங்களின் வீழ்ச்சிக்கு அறிகுறியாகும். இந்த பெரிய ஒரு கோட்பாடு ஆபகூக்கினால் மீண்டும் தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டது. பாபிலோனிலே அது அவ்வாறே நிறைவேறிவிட்டது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு தேசத்தின் வீழ்ச்சியானது அது ஜீவனுள்ள தேவனை விட்டு திரும்பும் பொழுது ஆரம்பமாகிறது. அவரை விட்டுவிட்டு மாயைக்கு திரும்பி மாயை வழிபாடு செய்யும் பொழுது அது ஆரம்பமாகிறது. அது கர்த்தரை விட்டு மற்றும் ஒரு தெய்வ வழிபாடாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தொழிலை, உங்கள் படிப்பை, உங்கள் திறமையை, உங்கள் தாளந்தை தேவனை விட முக்கியமான இடத்திலே வைக்க முடியும். அதை நம்பி நீங்கள் தொழுது கொள்ளக்கூடும். நீங்கள் உங்களை எதற்கு கொடுத்திருக்கிறீர்களோ, எவை உங்களுடைய நேரத்தை, உங்கள் சக்தியை முழுவதும் அல்லது அதிகமாக எடுத்துக் கொள்கிறதோ அதை நீங்கள் தொழுது கொள்கிறீர்கள் என்ற அர்த்தமாகும். உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கின்ற யாவுமே அந்நிய தேவர்கள்தான். அருமையானவர்களே, அதுவே உங்கள் தேவன், அதுவே உங்கள் விக்கிரகம். தேவன் இதை கண்டனம் பண்ணுகிறார். அவர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவன் தேவனை விட்டு பின்வாங்கும் பொழுது அவன் மற்ற எல்லா மனிதரையும் விட மிகவும் கேடானதை செய்கிறவனாக இருப்பான். ஆபகுக் 2:20 பாருங்கள். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வரும்பொழுது இது நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய தேவாலயம் இங்கே இருக்கும்பொழுது பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்கும். எல்லா சப்தங்களும் எதிர்ப்புகளும் குழப்பங்களும் அப்பொழுது மௌனமாகும். இது இன்றைய நாட்களுக்கும் பொருந்துகிறதாக இருக்கிறது. மனிதன் இந்த உலகத்திலே இந்த எல்லா உபத்திரவங்களையும் பாடுகளையும் பட காரணம் என்னவென்றால், அவன் பரலோகத்திலே இருந்தபொழுதும் கர்த்தர் தன்னுடைய ஆலயத்திலே இருந்தபொழுதும் மனிதன் அவருக்கு முன்பாக தலைவணங்கி தொழுது கொள்ளவில்லை. நாம் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக மௌனமாக இருந்தால் அது ஆச்சரியமான ஒரு அனுபவமாக இருக்கும் இல்லையா? நாம் ஒரு வாரத்திற்கு இந்த செய்திகளை கொடுக்காமல் மௌனமாக இருந்தால் நலமாக இருக்கும் அல்லவா? பிரசங்கிமார்கள், அதிகம் பேசுகிறவர்கள் எல்லாம் ஒரு வாரம் தேவனுக்கு முன்பாக அமைதியாக அமர்ந்திருந்தால் நலமாக இருக்கும் அல்லவா? கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுள் என்று வாசிக்கிறோம். ஆனால் 2வது சங்கீதம் ஒரு கேள்விக்குறியோடு ஆரம்பமாகிறது. ஏன் ஆபகூக்கின் கேள்வியைப் போல சங்கீதக்காரன் இவ்வாறு கேட்கிறார்? அவர் கேட்பது என்ன பாருங்கள், 2:1, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன்? ஏன் இவ்வளவு பகட்டு, ஏன் இவ்வளவு முரணான செயல்? ஏனென்றால் அவர்கள் தேவனை விட்டு வெகு தொலைவிலே இருக்கிறார்கள். தேவன் பரலோகில் இருக்கிறார் என்பதை இந்த தேசங்கள் மறந்துவிட்டன. பிரௌனிங்ஸ் என்பவர் ஒரு தவறான கருத்தை சொன்னார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? தேவன் பரலோகத்திலே இருக்கிறார், உலகத்திலே எல்லாம் சரியாக உள்ளது என்று சொன்னார். ஆனால் தேவன் பரலோகத்திலே இருக்கிறார், உலகத்திலே எல்லாமே தவறாகவே சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதன் தேவனிடத்தில் சரியான உறவு இல்லாதவனாயிருக்கிறான். நம்முடைய பிரச்சனையும் இதுதான் பிரியமானவர்களே. மனிதன் தேவனோடு கொண்டுள்ள உறவுதான் பிரச்சனைக்குறியாய் இருக்கிறது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒரே ஒரு மாற்று வழிதான் இருக்கிறது. வெளியே வர ஒரு வழிதான் உண்டு. 4வசனத்திலே சொல்லப்பட்டது போல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் உண்டா? பாவத்திலிருந்து உங்களை விடுதலை செய்யும் விசுவாசம் உங்களுக்கு உண்டா? இயேசு உங்கள் பாவத்திற்காக மரித்தார், உங்கள் பாவத்தை மன்னித்தார் என்ற விசுவாசம் இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஆபகூக் 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆபகூக் 3வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது ஆபகூக்கின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதை நீங்கள் காண முடியும். நாம் இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதிக்கு வரும்பொழுது அவர் தன்னுடைய முகத்தை சரி செய்து கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த புத்தகம் அந்தகாரமாக ஆரம்பிக்கின்றது. ஆபகூக் கேள்விக்குறியோடு தேவனை கேள்வி கேட்கிறவராக காணப்பட்டார். இப்பொழுது இந்த புத்தகம் மகிமையோடு ஆச்சரியக்குறியோடு நிறைவுறுகிறதை நீங்கள் காண முடியும். இது ஸ்தோத்திரத்தோட நன்றி சங்கீதத்தோட நிறைவடைகிறது. நாம் இந்த 3வது அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே தீர்க்கதரிசியின் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். 3 முதல் 17 வசனங்களிலே தேவனுடைய திட்டங்களை பார்க்கிறோம். தொடர்ந்து 18-19வது வசனங்களிலே தீர்க்கதரிசியின் நிலையை பார்க்கிறோம். இப்பொழுது ஆபகூக் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். ஆபகூக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். சிகாயோன் என்னும் வார்த்தை இசையோடு தொடர்புடையதாகும். சிலர் இதை இசைக்கருவியை மீட்டுவதற்காக போடப்பட்ட ராகத்தின் பெயர் என்று கருதுகிறார்கள். வேறு சிலர் இதை இசைக்கருவியின் பெயர் என்று சொல்லுகிறார்கள். நாம் இந்த பெயரை சங்கீதம் 7 பார்க்கிறோம். அங்கே அறிமுகத்திலே சிகாயோன் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். எனவே இது இசையோடு தொடர்புடையது என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆபகூக்கின் ஜெபம் எபிரேய கவிதையாயிருக்கிறது. இது உன்னதமான ஒரு துதி பாடலாகும். ஆபகூக்கின் வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய மாற்றத்தை பாருங்கள். ஆபகூக் காவல் அறநிலை மிகவும் பொறுமையோடு தேவனுடைய பதிலுக்காக காத்திருந்த மகிமையின் அனுபவம் அவரை உண்மையான விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வந்தது. அது மட்டுமல்ல, இதற்கு முன்பு அவர் அறிந்திராததை காணும்படி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆகவே இந்த அதிகாரம் அவருடைய பாடலாய் இருக்கிறது. நாம் இதை ஒரு நாட்டுப்புற பாடல் என்று கூட சொல்லலாம். மகிழ்ச்சியின் சங்கீதம். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று 19 வசனத்தில் பார்க்கிறோம். இதன் மூலம் இந்த பாடல் எவ்வாறு பாடப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த குறிப்பிட்ட வாத்திய கருவியிலே வாசிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்று கருதும் வேத வல்லுநர்களும் உண்டு. எது எவ்வாறு இருந்தாலும் இந்த பாடலானது, இந்த இசையானது இன்றைய நாட்களிலே உள்ளதை விட மிகவும் உயர்ந்ததாக காணப்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைய நாட்களின் இசையை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? அவை காது கொடுத்து கேட்க இயலாதவையாக காணப்படுகிறது. அத்தனை ஆபாசமும் இனிமையற்ற நிலைமையும் காணப்படுகிறது. நாம் பேச்சு சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம், அதே வேளையிலே கேட்கும் சுதந்திரத்தை குறித்தும் யோசிக்க வேண்டும். விரும்பினால் கேட்க வேண்டும், விரும்பாவிட்டால் கேட்காது இருக்கும் சுதந்திரம் வேண்டும். ஏனென்றால் நாம் விரும்பாததை கேட்கும்படி மற்றவர்களால் வற்புறுத்தப்படுகிறோம். கேட்க விரும்பாத பாடல்களை போட்டு நம்மை கேட்கும்படி மறைமுகமாக கட்டாயப்படுத்துகிறார்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆவகூக்கின் பாடல்கள் மிகவும் இனிமையானவை, சிறப்பு வாய்ந்தவையாக அவை இருந்தன. இதனைக் கொண்டு அவர் தேவனை துதித்து பாடினார். ஆம், அவர் சோகத்துடன் காணப்பட்டார். அதை தேவனிடத்திலே ஜெபத்திலே கொண்டு வந்தார். இப்பொழுது இது அவருக்கு களிப்பாக மாறியது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கூறியது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்பொழுது? உங்கள் கேள்விக்குறிகளை ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் கொண்டு வரும்பொழுது. சங்கீதம் 30:5 சொல்லப்பட்டிருக்கிறது போல, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் கேள்விக்குறி காணப்படும் என்றால், வருத்தத்தின் பாதையிலே நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் அதை தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள். அதை ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். அவருடைய வசனங்களை தொடர்ந்து வாசியுங்கள். அந்த வசனங்கள் மூலமாகவே அவர் உங்களோடு கூட பேசுவார். பின்னர் விடுதலை தானாக உண்டாகிறதை நீங்களே காண முடியும். உங்கள் சோக பாடல் விடுதலையின் கீதமாக மாறும். துக்கத்தில் முறையிடுதல் துதிப்பாடலாக, நன்றி பாடலாக மாறும். நீங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே கொண்டு வந்ததுண்டா? சற்றே எண்ணி பாருங்கள். தேவன் பாவத்தை வெறுக்கிறார். ஆனால் அவருடைய பாதத்திலே அவரை தேடி வருகிறவர்களுக்கு, தங்கள் கேள்விக்குறிகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருகிறவர்களுக்கு தன்னுடைய வேத வசனங்கள் மூலமாகவே பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அநேகர் நாம் கடந்த நாட்களிலே இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசியதை குறித்து மற்றவிடத்திலே சொன்னோம், சாட்சி கடிதம் எழுதினோம். அதற்காக நாங்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியை, இன்று நீங்கள் துக்கத்தோடும் பாரத்தோடும் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, இது என்னுடைய கேள்விக்குறி, இது என்னுடைய துக்கம், இது என்னுடைய பாரம், அவருடைய பாதத்திலே கொண்டு வருவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபகூக் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த கேள்விக்குறிகளை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்த பொழுது, கர்த்தாவே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவருடைய பாவங்களை குறித்து நீர் சுட்டிக்காட்டினீர். அது மட்டுமல்ல, அவருடைய துக்கத்தை களிப்பாக மாற்றினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தங்கள் பாரங்களை, தங்கள் கவலைகளை கண்ணீரோடும் வேதனையோடும் உம்முடைய பாதத்திலே வைக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தர் சந்தித்து அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, யார் யாருக்கு என்னென்ன பாடுகள் இருந்தாலும், என்னென்ன வேதனைகள் இருந்தாலும், அவர்கள் உம்முடைய பாதத்திலே அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்ததினாலே, விசுவாசத்தினாலே பிழைக்கும்படியாக உம்மை தேடி வந்ததினாலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீர். அதே போல நீர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யப்போகிற அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நம்பி வந்தேனே சியானான், நம்பி வந்தேனே தேவன்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10.